சோத்திரம் 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 சோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தும் தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்டே, நானே நல்ல சத்தம் பின் சென்றிடுவோம். இந்த பாதை காட்டிடுவார், இந்த பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாம அவர் நாமத்திலே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலை தூங்க. சாத்தானின் சேனை அடுங்கிடவே, சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்தின்மே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்தின்மே.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உபாகமம் 13 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கள்ள தீர்க்க தரிசிகளை எவ்வாறு கண்டுகொள்வது என்பதை குறித்தும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு போதித்திருந்தார். கள்ள தெய்வங்களை குறித்தும் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 18 அதிகாரத்திற்குள்ளே நாம் செல்லும்பொழுது தவறான ஒரு தீர்க்க தரிசியை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை குறித்தும் கூறுகிறார். தவறான தீர்க்க தரிசிகளை கண்டுபிடிப்பதற்கு தேவன் கொடுத்த அடிப்படை பரீட்சைகளை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜனங்களை வழிவிலகி போக செய்தவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், மாயையான போதனைகளுக்குள்ளே மக்களை வழிநடத்த முற்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்ன என்பதை பார்க்கிறோம். உபாகமம் 13 அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்க தரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவநாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவநாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அருமையானவர்களே, இன்றைக்கும் இது உண்மையானதா இருக்கிறது? சிலர் கேட்கலாம், சில தீர்க்க தரிசிகள் சொல்வதிலே ஒரு பகுதி உண்மையானதா இருக்கிறதே, சில வேளைகளிலே மனிதர்கள் சுகம் பெறுகிறார்களே என்று கேட்கலாம். அதை நாம் விவரிக்க வேண்டாம். அதற்கு இயற்கையான விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இயற்கைக்கு மாறான அற்புதங்களை அவர்கள் செய்வதாயிருந்தாலும் தேவன் அவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் நடப்பித்தாலும் சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை அவர்கள் நிராகரிப்பார்கள் என்றால் அவர்களை விசுவாசிக்க வேண்டாம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. வசனம் 5 பாருங்கள். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. கவனித்தீர்களா? கள்ள தீர்க்க தரிசியோ அல்லது மக்களை மாயையான வேறு வழிபாட்டிற்கு நேராக வழிநடத்துகிற யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இது ஒருவேளை உங்களுக்கு கொடூரமானதாக தெரிகிறதா? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகள் புற்றுநோயை போன்றவர்கள். உடனடியாக அவர்களை அறுத்து எறிய வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் அதை செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. தேவன் இங்கே பரம வைத்தியராயிருக்கிறார். இப்படிப்பட்ட புற்றுநோயானது தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலிருந்து உடனே வெட்டி எறியப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையோடு இருக்கிறார். இது கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து தேவனுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதேபோல கர்த்தரை விட்டு மக்களை மாயையான காரியங்களுக்கு வழிநடத்துகிறவர்களை குறித்தும் தேவனுடைய எண்ணம் இதுவே. நம்மிலே பலர் இளைஞர்களாய் இருந்த காலத்திலே அநேக பள்ளிகளிலே கர்த்தருடைய வசனங்கள் பள்ளியிலே வாசிக்கப்பட்டு வந்தது. இதை விபரமாக பிள்ளைகள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இது கர்த்தருடைய வார்த்தை என்ற பயபக்தி ஒரு கவனம் இருந்தது. இன்றைக்கு அவிசுவாசிகளும் அநேக தவறான பழக்க வழக்கங்களையும் உடையவர்களும் கிறிஸ்துவுக்கும் வேத வசனத்திற்கும் எதிர்த்து நிற்பவர்களும் மேலெழுந்து வந்து வேத வசனத்தையும் ஜபத்தையும் பொதுவான கல்வி ஸ்தாபனங்களிலிருந்தும் விலக்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட காரியம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதமான எச்சரிப்பை தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை தொழுது கொள்வதிலிருந்து தவறான பாதைக்கு வழிநடத்தும் ஒருவர் இஸ்ரவேல் மக்களிடையே காணப்பட்டாலும் உடனடியாக அவர் கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை சிலர் இது மிக கடுமையானது என்று சொல்லலாம். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளும் மாயையை பின்பற்றுகிறவர்களும் தனது ஜனத்தின் மத்தியிலே அனுமதிக்கப்பட்டால் இஸ்ரேல் மக்களை விக்கிரகாராதனைக்கு நேராக அவர்கள் வழிநடத்தி விடுவார்கள் என்பதை தேவன் அறிந்து இப்படிப்பட்ட காரியத்தை கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, சரித்திரம் என்ன கூறுகிறது தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கூறியது போல அப்படிப்பட்ட மக்களை அழிக்காதபடியினாலே அநேகர் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். இதை குறித்து ஒரு உதாரணத்தை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டுமென்றால் ஆகாபை குறித்தும் ஏசபேலை குறித்தும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதன் விளைவாக தேவனுடைய மக்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தது. நடந்தது என்ன? வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடித்து செல்லப்பட்டது. உபாகமம் 13:6-9 பாருங்கள். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போல் இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி, நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிகொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கங்கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது. அருமையானவர்களே, இன்றைக்கு வாழுகிற இள நெஞ்சமுடையவர்களுக்கு இது கொடூரமான ஒரு காரியமாய் தெரியலாம். முதல் கல் எரிகிறவனுக்கு அது ஒரு கடுமையான காரியம்தான். ஏனென்றால் அவனுக்கு மிக நெருக்கமான ஒருவரை அவன் கல்லறிந்து கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். ஆனால் இவ்வாறு அந்த ஒரு மனிதன் கொலை செய்யப்படுவதனாலே எத்தனையோ மக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போவது தடுக்கப்படுகிறது. வடக்கு ராஜ்யம் விக்கிரகாராதனைக்குள்ளே சென்றபொழுது நடைபெற்றது என்ன? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, உயிரோடு இருந்தவர்கள் அசீரியா தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். எனவே இவ்வாறு நடக்கும் முன்னதாக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆரம்பமாய் இருக்கிறவர்களை கொலை செய்வது எவ்வளவு நல்லதாயிருந்திருக்கும்! இப்பொழுது அந்த ஒரு சிலரை தப்ப விட்டதனாலே ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இளகிய மனதுடைய நியாயாதிபதிகள் அல்லது பணத்திற்கு அடிமைப்பட்டு போனவர்கள் பொருள் ஆசையிலே விழுந்து கிடக்கிறார்கள். சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தவறு செய்கிறவர்களை தப்ப விடுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ முக்கியமான நபர்களை கொலை செய்தவர்களும் தப்பு வைக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வழிமுறை என்ன? அநேகர் தண்டனையை அனுபவியாதபடி தவறு செய்ய தூண்டுகிறவர்கள் முன்னால் நிற்பவர்கள் முதலாவதே ஒழிக்கப்பட்டுவிட வேண்டும். ஒரு சில நாடுகளிலே இந்த தேவனுடைய கட்டளை இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. ஆம், கர்த்தர் பரிசுத்தர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர். உபாகமம் 13:10 அடிமைத்தன வீடாகிய எய்த்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய். தேவன் அங்கே மரண தண்டனையைத்தான் கொடுக்கிறார். இன்று மரண தண்டனை கொடுப்பது நாகரிகம் அல்ல என்று எண்ணுகிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் தேவனை நாகரிகமற்றவர் என்று சொல்வது போல இருக்கிறது. நாகரிகமும் கலாச்சாரமும் எங்கிருந்து வந்தது பிரியமானவர்களே? எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்துதான் வந்தது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி போகிறோம். இக்காலத்திலே மக்கள் நாகரிகத்திலே முன்னேறி செல்கிறோம் என்று யோசிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பட்டணங்களிலே இரவிலே தனியாய் செல்வது ஆபத்தானதாயிருக்கிறது. காடுகளிலே நடப்பதை விட சில பட்டணங்களிலே தனியே செல்வது ஆபத்தானதாயிருக்கிறது. ஏன்? மரண தண்டனை கொடுப்பது நாகரிகமற்றது என்று எண்ணி அநேக நாடுகளிலே அது ரத்து செய்யப்பட்டுவிட்டது. பல கிராமப்புறங்களிலும் காட்டுப்புறங்களிலும் மக்கள் வீட்டை பூட்டாமலேயே தூங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது இவர்கள்தான் நாகரிகமானவர்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டுமே தவிர நாகரிகம் பெற்றவர்கள் இவர்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டாம் என்று எண்ண தோன்றுகிறது. உபாகமம் 13:11 இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு உண்மையான கர்த்தரை விட்டு வழிவிலகி போகாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிற வரை அவர்களுக்கு ஆசீர்வாதம். அவர்கள் கீழ்ப்படிய தவறும் பொழுது அவர்கள் மேலே தண்டனை வருகிறதா இருக்கிறது. பாருங்கள், உபாகமம் 13:12-14 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால். அவர்கள் எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவர்கள் செய்ய தொடங்கும் முன்னதாக பரிபூர்ணமாக விசாரணை செய்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 13:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடு வீதியிலே கூட்டி உன் தேவனாய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியில் சுட்டெரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவுது. அருமையானவர்களே, மிகவும் கடுமையான ஒரு தண்டனை இல்லையா? ஒரு முழு பட்டணமும் அழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அந்த பட்டணத்தில் உள்ள யாராவது மற்றவர்களைப் போல விக்கிரக வணக்கத்துக்குள்ளே செல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த காரியங்களுக்கு எதிர்த்து நின்றிருப்பார்களா? அமைதியாக உட்கார்ந்து கொண்டு எதையும் செய்யாமல் இருந்திருப்பார்களா? அப்படி அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைப்பது என்னவென்றால், நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே அமைதியாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். முக்கியமான காரியங்களிலே தைரியமாக எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, சத்தியத்திற்கே ஆபத்து என்றால் நாம் அமைதியாய் இருப்பது சரியானதல்ல. சிறிய குழுவினராயிருந்தாலும் தவறான காரியங்களுக்கு சத்தத்தை உயர்த்த வேண்டும். அருமையானவர்களே, தவறான காரியங்களுக்கு மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் பட்டணம் முழுமையாய் அளிக்கப்பட வேண்டும். வசனங்கள் 17-18 வாசிக்கிறேன். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவநாய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவநாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஆம் பிரியமானோர்களே, தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் உபாகமம் 16:16 கடந்து செல்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எதை புசிக்கலாம் எதை புசிக்கக்கூடாது என்று தேவன் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களை குறித்து ஆலோசனை கொடுக்கிறார். லேவியராமும் 11:16 உபாகமம் 12:12 கர்த்தருடைய பிள்ளைகளின் உணவு காரியங்களை குறித்து கூறினாலும் இந்த அதிகாரத்திலே இன்னும் சற்று தெளிவாக கூறப்படுகிறது. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உணவு கடுத்த கற்பனைகள், லேவியராம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தர பிரயாணத்திலே பரீட்சித்து பார்க்கப்படுகிறது. பாருங்கள், உபாகமம் 14:2 நீங்கள் உங்கள் தேவநாய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவநாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பழக்க வழக்கங்கள் அந்நாட்களிலே தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. இந்த பழக்கங்கள் இன்றைக்கும் பூமியிலே வாழ்கிற சில இனங்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். அது அவர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாயிருக்கிறது. அவர்கள் சமய பழக்க வழக்கத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எதை எதை சாப்பிட வேண்டும், எதை எதை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் கொடுக்கிற பட்டியலானது சமய சடங்குகளை விட வித்தியாசமானது. அது சரீரத்திற்கு எது பயனுள்ளது எது பயனற்றது என்பதின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வகையான கொள்ளை நோய் ஐரோப்பா பகுதியிலே பரவியது. அப்பொழுது யூத குடும்பங்கள் எதுவும் அந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படவில்லை. எனவே இந்த காரணத்தினாலே யூத மக்களை எல்லாரும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அவர்கள் கையிலே எதுவும் இல்லை. அவருடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிப்பட்ட வியாதி அவர்களுக்குள்ளே வராமல் இருப்பதற்கு உதவி செய்தது, அவர்களை பாதுகாத்தது என்று கூறலாம். இன்றைக்கு எல்லா வகையான காரியங்களையும் சாப்பிடும் உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் உணவு பழக்க வழக்கங்களை குறித்த பட்டியல் கொடுக்கவில்லை. நாம் மாமிசம் புசித்தாலும் சரி புசிக்காவிட்டாலும் சரி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கும் அதற்கும் தொடர்பில்லை. ஆனால் இந்த கட்டளைகளை நாம் கை கொள்வோம் என்றால் இந்த உலகத்திலே சற்று அதிகமான காலம் நாம் உயிர் வாழ முடியும். இல்லையென்றால் சற்று சீக்கிரமாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இப்பொழுது எந்தெந்த மிருகங்கள் உணவுக்காக பயன்படுத்தப்படலாம், பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை குறித்து 3-6 வசனங்களிலே வாசிக்கிறோம். இவைகள்தான் நாம் சாப்பிடக்கூடிய சுத்தமான மிருகங்கள். சுத்தமான மிருகங்களை அடையாளப்படுத்துவதற்கு 2 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. விரி குளம்புள்ளதாய் மிருகங்களின் கால்கள் இருக்க வேண்டும். இது ஒரு விசுவாசியின் நடையை அல்லது நடக்கையை குறித்து சொல்கிறது. பிளவுபட்டுள்ள குளம்புகள் ஒரு விசுவாசியின் பிரித்தெடுக்கப்பட்ட தன்மையை காட்டுகிறது. அநேக புதிய சட்டத்திட்டங்களை சமயத்திற்குள்ளே புகுத்தியிருக்கிறார்கள். 10 கற்பனைகளை மட்டுமல்லாமல் இன்னும் 25 கற்பனைகளையோ அதிகமாகவோ சேர்த்துக் கொண்டு அதன்படி வாழ்கிறோம் என்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் கூறவில்லை. பிளவுபட்ட என்று சொல்லும்பொழுது 2 பொருள்படுகிறதாயிருக்கிறது. 1 பிரிக்கப்பட்ட, மற்றும் 1 சேர்க்கப்பட்ட, அதாவது மற்றொன்றோடு சேர்க்கப்பட்ட. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராயிருக்க வேண்டும், அல்லது ஒரு காரியத்திற்காக பிரிக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்கும்பொழுது அவரோடு இணைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நடக்கைகள் வித்தியாசமானதாயிருக்கும். சுத்தமான மிருகங்களை குறித்த 2 அடையாளம், அவை அசை போடுகிற பழக்கமுடையதாயிருக்கும். இதன் ஆவிக்குரிய பொருள் என்ன தெரியுமா? நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே நேரம் செலவழிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். சங்கீதம் 1:2 என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாடு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது காலையிலே புல்லை மேய்கிறது. வயிற்றின் ஒரு பகுதியிலே அதை வைத்துக் கொள்கிறது. வெயிலின் அகோரத்து நேரத்திலே ஒரு மரத்தின் நிழலிலே படுத்து தான் பகலிலே மேய்ந்த புல்லை அசை போடுகிறது. அசை போடப்பட்ட பின் வயிற்றின் மற்றும் ஒரு பகுதிக்கு அது செல்கிறது. அசை போடுதல் என்றால் என்ன? திரும்ப திரும்ப அதே காரியத்தை பார்ப்பது. நாம் காலையிலே வாசித்த வசனங்களை மத்தியானம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாலையிலேயும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவிலே அதை குறித்து தியானித்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஏற்கனவே சிலர் இதை குறித்து எழுதியிருந்தீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். காலையிலே வானொலியிலே கேட்கிற வசனங்கள், கற்றுக்கொள்கிற காரியங்களை குறிப்பெடுத்து மதிய வேளையிலே உங்களோடு வேலை செய்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், தியானிக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பது நம்மை பாக்கியவான்களாக்குகிறது. அசுத்தமான மிருகங்கள் வாழ்க்கையிலே அந்த 2 காரியங்களும் காணப்படுகிறதில்லை. சில அசை போடுகிறதா இருக்கிறதானால் விரி குழம்பு இல்லை. சில விரி குழம்புள்ளதா இருக்கிறதானால் அசை போடுகிறதில்லை. இப்படிப்பட்டவை அசுத்தமான மிருகங்கள். அது உட்கொள்ளப்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடலில் வாழும் சில மிருகங்களும் உட்கொள்ளக்கூடாது என்று வகையறுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 14:9-10 வசனங்களை பாருங்கள். ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது. அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. இங்கேயும் இந்த மிருகங்கள் 2 விதமான அடையாளம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது சிறகும் இருக்க வேண்டும், செதிலும் இருக்க வேண்டும். தொடர்ந்து சுத்தமான சுத்தமில்லாத பறவைகளை குறித்த பட்டியலை பார்க்கிறோம். இந்த எல்லா காரியங்களையுமே நம்முடைய சரீர நன்மைக்காக கர்த்தர் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மிலே அநேகர் நம்முடைய சரீரத்தை முக்கியமானதாக எடுத்துக் கொள்கிறதில்லை. சரீரம் என்றாலே மாம்சம் என்றாலே தீமை என்று சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் கைவிட வேண்டும். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்காக சுகத்தோடும் பலத்தோடும் பணி செய்யக்கூடிய வகையிலே வைத்துக் கொள்ள வேண்டிய உணவு பழக்கங்களை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமானது. உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, மற்ற காரியங்களிலேயும் நம்முடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய எந்த பழக்க வழக்கங்களுக்கும் நாம் அடிமைப்பட்டு போகாதபடி நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ரோமர் 12:1 வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வெறுப்பது போல் பாவத்தை பாவம் என்று வெறுக்கவும், பாவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களை குறித்து ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையுள்ளவர்களாய் வாழவும் நம்ம ஏற்படுப்போமா? நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய கரத்தின் கீழே வேலை செய்கிறவர்களோ தவறான பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை யாராவது ஏற்படுத்துவார்கள் என்றால் உடனடியாக கடினமாய் அதை குறித்து கண்டித்து செயல்பட நாம் தைரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் தண்டிக்கப்படுவதனாலே பலர் காக்கப்படுகிறார்கள். இந்த சத்தியத்தை எல்லாரும் நம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பொறுப்பில் இருக்கிறவர்கள், பணியில் ஆசிரியராய் தலைமை ஆசிரியராய் இருக்கிறவர்கள், கல்லூரிகளிலே பேராசிரியராய் முதல்வராய் இருக்கிறவர்கள், கர்த்தர்க்கென்று இப்படிப்பட்ட காரியங்களிலே நடவடிக்கை எடுப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த பழக்க வழக்கங்களுக்கும் உட்பட்டு விடாதபடி அவருடைய வசனங்களிலே நம்மை காத்துக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீர் அக்கறை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரத்தை குறித்து நீர் அக்கறை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை குறித்தும் நீர் அக்கறை உள்ளவராய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எச்சரிப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதை குறித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை குறித்து நாங்கள் இன்னமும் ஆழமாய் சிந்திக்கவும், இந்த வசனங்களை இன்றைக்கு பகலிலேயும் நாங்கள் சிந்தித்து பார்க்கவும் கர்த்தர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். தெளிவான தீர்மானங்களை உமக்காக தைரியமாக எடுக்க நீரே எங்களுக்கு துணை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8.